الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: من كان يريد الحياة الدنيا وزينتها نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون، أولئك الذين ليس لهم في الآخرة إلا النار، وحبط ما صنعوا فيها وباطل ما كانوا يعملون. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பாலன் அல்லாஹுவின் உயரிய பெயர் நாமத்தை கூறி இந்திய ஹுஸ்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபிகூன்கள், சபவு சாபிகீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்தோ ஒரு நாள் இந்த உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜென்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற துவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிப்பர்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அருள் மலை, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய அல்லாஹுடைய மாளிகையிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் பள்ளிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் பள்ளியை விட்டு வெளியிலே இருக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்து அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடி நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை அல்லாஹுவின் தக்குவாக ஏற்றி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்பை உள்ளத்திலே ஆழமாக ஏந்தி பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலேயும் அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிப்பர்களே, இன்றைய குத்துபாவிலே நாம் வாலிபர்களின் ஒழுக்கமும் ஒழுக்கமுள்ள வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உதவியும் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பேசிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்விலே பெருமதியான ஒரு பருவம் இருக்கும் என்றால் அது வாலிப பருவம் தான். அதைவிட பெருமதியான ஒரு பருவம் இந்த உலகத்திலே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துரிய நாளையிலே அல்லாஹ் நாலு கேள்வி கேட்பான். நான்கு கேள்வியிலே ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான் வாலிபத்தை பற்றி, வாழ்நாளை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். கண்ணியமானவர்களே, வாழ்நாளுக்குள்ளே வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரித்து விட்டால் ஏன் வாலிபத்தை பற்றி விசாரிக்க வேண்டும்? வாழ்நாளுக்குள்ளே வாலிபம் இருக்கிறது, ஆனால் வாலிபம் பெருமதியான என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த கேள்வியை மூன்று கேள்வியாக ஆக்காமல் நான்கு கேள்வியில் ஆக்கி வைத்திருக்கிறான். வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான், அதனோடு சேர்த்து அந்த வாழ்நாளுக்குள்ளே அமைந்திருக்கின்ற பெருமதியான ஒரு பருவம் அந்த வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளிலே வாழ்வதற்கு கொடுக்கின்ற ஏராளமான சிறப்புகளை சொன்னார்கள். ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த வாலிபம் இருக்கிறதே, துடிப்பமான இந்த பருவம் இருக்கிறதே, இது எந்த அளவென்றால் முது எலும்பென்று வர்ணிப்பார்கள், உயிர் நாடி என்று வர்ணிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பருவம். பொதுவாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்கொடை சிறியதாக இருந்தால் அதனுடைய கேள்வியும் சாதாரணமாகத்தான் இருக்கும். அல்லாஹ் தந்திருக்கின்ற அருக்கொடை பெரியதாக இருந்தால், விசாலமாக இருந்தால், அந்த அருக்குடை மிக மிக முக்கியமானதாக இருந்தால் அதை பற்றிய கேள்வியும் கடினமாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹ் கியாமத்துரிய நாளையிலே வாழ்நாளை பற்றி விசாரித்து விட்டு வாழ்நாளுக்குள்ளே ஒரு வாலிபம் இருக்கிறது, அந்த நியம பெருமதியானது, அந்த நியமத்திலே அந்த வாலிபத்தை அடையக்கூடியவர்கள் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த வாலிபம் சுவர்க்கத்துக்கு தயார் பண்ணுகின்ற வாலிபமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்வை பிறட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வகையை எழுதக்கூடிய சஹாபாக்கள் வாலிபர்கள், சுவர்க்கத்துக்கு நன்மாராய சொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பியவர்கள் வாலிபர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா ஒரு வாலிபர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து குர்ஆனுக்கு விளக்கம் செல்வது பிரசித்தி பெற்ற ஒரு முபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா ஒரு வாலிபர். இப்படி வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வயது. இது சாதிக்க இயலாத வயது என்று யாரும் சொல்லக்கூடாது. இது எங்களை சுவர்க்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு வயது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்வில், இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் 60 வயதை தாண்டியவர்கள் இருப்பார்கள், 70 வயதை தாண்டியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு நாள் சுவர்க்கத்துக்கு எங்களை அனுப்புகின்ற போது எங்களுக்கு தரக்கூடிய வயது, எங்களுக்கு தரக்கூடிய பருவம் வாலிபம் தான். வாலிபத்திலே எங்களை ஆக்கி அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். 33 வயதுடைய வாலிபர்களாக அல்லாஹ் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். சுவர்க்கத்துக்கு அனுப்பியதற்கு பின்னால் அந்த சுவர்க்கத்திலே எங்களுடைய வயது மாறாது. ஆயிரம் ஆயிரம் பல பல்லாயிரம் வருடங்கள் சென்றாலும் சுவர்க்கத்திலே எப்போதும் எங்களுடைய வயது 33 இருக்கும். சுவர்க்கத்தில் எப்போதும் வாலிபராகவே இருப்போம். பெண்களும் அப்படித்தான், பெண்களையும் நாங்கள் கன்னிகளாக ஆக்கித்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புவோம். எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய உம்மா மாறே, எங்களுடைய சகோதரி மாறே, எங்களுடைய பெரியம்மா மாறே, வயதிலே மூத்தவர்களாக இருந்து மௌத்தாகலாம். ஆனால் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற போது அவர்களை இளமையுடையவர்களாகத்தான் சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். அவருடைய வயதும் மாறாது. எனவே அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கின்ற வயது வாலிப வயதுதான், வாலிப பருவம் தான். எனவே இது பெருமதியானது. இதை வீணாக்கிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்வதற்கு நாங்கள் கஷ்டப்படுவோம். எனவே அன்பான வாலிபர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துரிய நாளிலே அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். அதிலே ஒரு கூட்டம் வாலிபர்கள், சாபுன் நஸாபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதிலே, அல்லாஹுக்கு வணக்கம் செய்வதிலே, இபாதத்திலே தங்களுடைய வாலிபத்தை கழித்த, தம்முடைய வாலிபத்தை பயன்படுத்திய அந்த இளைஞர்களை, அந்த வாலிபர்களை அல்லாஹ் கியாமத்துரிய நாளில் நிழல் கொடுப்பான். சூரியன் கண்ணுக்கு எட்டுகின்ற அளவு தூரம், பாவத்தின் அளவுக்கு மக்கள் வேறியால் நலைகின்ற ஒரு அசாதாரண பயங்கரமான ஒரு நிலைமை. அனத்தி அனத்தி, எனக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்படுகின்ற அந்த நேரம் அல்லாஹ் வாலிபர்களை கூப்பிட்டு அவனுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான் என்றால் இந்த வாலிபம் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த வாலிபத்தை பெருமதியாக நினையுங்கள். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வயோதிகமானதுக்கு பின்னால் வாலிபத்திலே செய்த அநியாயங்களை பற்றி யோசிப்பீர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் யோசிப்பீர்கள். எனவே அந்த யோசனைக்கு நீங்கள் சென்று விடக் கூடாது என்பதற்காகவே நீங்கள் இந்த வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். அன்பானவர்களே, தற்போது விடயத்துக்கு வருகிறேன். ஒழுக்கம், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர் என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்திலே முதுகெலும்பின் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டதை போன்று இந்த வாலிபர்கள் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால்தான் சமூகத்திலே அவர்களால் சாதிக்க முடியும், சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும். பல வருடங்களுக்கு அப்பால் நாங்கள் சென்றால், பழைய காலத்துக்கு நாங்கள் சென்றால், கண்ணியமானவர்களே, இந்த உலகம் முன்னேறி இருக்கவில்லை. ஒரு பயணம் போவதற்கு ஒரு நாள் எடுக்கும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கொழும்பிலே இருந்து நாங்கள் புத்தளம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் எடுக்கும். ஆனால் இப்போது எல்லாம் வேகமாக வளர்ந்திருக்கிறது. முழு உலகமும் ஒரு மொபைல் போனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு காலம். முழு உலகத்தையும் ஒரு போனிலே பார்த்துக் கொள்ளலாம். அப்படியான ஒரு காலம், ஆரம்ப காலத்தில் இருந்தவர்கள் வருமானம் குறைவு, பெரிய அளவு வீடு இல்லை, கடுமையான மழை பெய்தால் நனைவார்கள். அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் மொபைல் போன் பேசுவதற்கு இருக்கவில்லை. வீட்டுக்குள்ளே எந்த நாட்கள் கூட்டி பல சேனல்களை பார்க்கக்கூடிய டிவிகள் இருக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஆனால் அன்று ஒழுக்கம் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருடைய உதவியை கொண்டு வரக்கூடிய ஒழுக்கம் இருந்தது. தேடக்கூடிய தொழிற்சோகளை பரக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அந்த வீட்டுடைய மாங்கோல் அமைந்திருந்தது. ஆனால் இன்று எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் 5-10 போன் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 2-3 போன் இருக்கிறது. அதுவும் காணாமல் அதுக்கு தேவையான எல்லா வகையான சிம்களும் இருக்கிறது. ஆனால் இன்று ஒழுக்கம் இல்லாமல் போயிருக்கிறது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களை, ஒரு அடிப்படையை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். போன் இருக்கிறது, லேப்டாப் இருக்கிறது, கம்ப்யூட்டர் இருக்கிறது, இது ஒன்றுமே அறியாத பாலர்களை போன்று, ஒன்றுமே அறியாத பாலர்களை போன்று நல்லவருடைய கைக்கு அது சிக்கினால் நல்லதுக்கு பயன்படுத்துவார்கள். தக்குவா இல்லாத, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதவருடைய கைக்கு அந்த போன் சிக்கினால், அந்த போன் மாற்றிக்கொண்டால் அவர்கள் பாவத்துக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் டிவி இருக்குது, அது ஒரு அட்டவணையோடு போகக்கூடியது. விரும்பியோ விரும்பாமலோ அதை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும். பாப்பா மகனாகவோ குடும்பமாகவோ உம்மா மகளாகவோ இருந்து அசிங்கமான காட்சியாக இருந்தாலும் பார்த்தே ஆக வேண்டும். அது போடப்பட்ட ஒரு அட்டவணை, அதை எங்களால் மாற்ற முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, டிவி இருக்கிறது, அது பாரதூரமானது, அது பாரதூரமானது. மொபைல் இருக்கிறது, நல்லவுடைய கைக்கு சிக்கினால் அதை தவா செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், தஃப்சீர்களை படிக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உலமாக்கூடிய பயான்களை, தஃப்சீர்களை கேட்கலாம். கண்ணியமானவர்களே, ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அந்த போன அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத ஒரு பிள்ளைய கையில சிக்கினால் அந்த போன் ஒவ்வொரு நாளும் நரகத்தை சம்பாதிக்கக்கூடிய போனாக, ஒவ்வொரு நாளும் தந்த வீட்டுக்கு விபச்சாரம் நடக்கக்கூடிய போனாக, அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய போனாக. விபச்சாரம் செல்லல்லாகோ அலைவசன சொன்னார்கள், கண் செய்கின்ற விபச்சாரம் அசிங்கமான பார்வை என்று சொன்னார்கள், கெட்ட பார்வை. எனவே இப்படியான பார்வைகள் உள்ளவர்களாக அந்த போன் பாவிக்கப்படும் என்றால் வாங்கி கொடுத்த பெற்றோர்களும் பொறுப்புதாரிகள். சிறு வயதிலே பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். தொழுகை என்ற வணக்கத்தை ஆரம்பத்திலே போதிக்க வேண்டும். இந்த எங்களுடைய பிள்ளை 10 வயது நினைத்துக் கொள்வோம், அந்த வயதிலே புள்ளுகளுக்கு நாங்கள் அடித்து அந்த பிள்ளைகளை தொலை பழக்க வேண்டும். 7 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் ஒவ்வொரு வாப்பா உம்மாவும் ஒரு நாளைக்கு பிள்ளைகளுக்கு வாப்பா 5 விடுத்தம், உம்மா 5 விடுத்தம், பள்ளியில் அதான் கேட்கும் 5 விடுத்தம், மொத்தம் 15 விடுத்தம் அந்த பிள்ளையுடைய காதில் அதான் படணும். அந்த பிள்ளையுடைய காதில் அதான் படணும், கேட்கணும். கண்ணியமானவர்களே, 7-10 வயது வரைக்கும் பிள்ளையை தொலை பழக்குகின்ற வயது. எனவே அந்த காலப்பகுதியிலே பிள்ளைகள் தொலாவிட்டால் அந்த பிள்ளைகளுக்கு குற்றம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு நன்மை தீமை எழுதப்படுவதில்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் தொழாமல் இருக்கட்டும், தொழுதால் பொறுப்புதாரிகளுடைய பட்டோலையில் நன்மை எழுதப்படும். ஆனால் 7-10 வயது வரைக்கும் வாப்பா உமா பிள்ளைக்கு தொல ஏவ இல்லைன்றா குற்றம். ஒவ்வொரு நாளும் பிள்ளை தொழிலையா என்று கேட்க இல்லைன்றால் குற்றம். வெளிநாட்டுல வாப்பா இருந்தாலும் கோல் பண்ணி கேட்கணும், பிள்ளைட்ட இன்னைக்கு தொழுதையா மகள், இன்னைக்கு தொழுதையா மகன், நேற்று லொகர தொழுதையா, அசர தொழுதையா, வாப்பா கேட்கணும். தேக்காட்டி அந்த வாப்பா உம்மாக்கு அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பிள்ளைகள் தான் காலப்போக்கிலே வாலிபர்களாக மாறப்போகின்றார்கள். எனவே இந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை திரு பாயத்திலே போதிக்க வேண்டும். பாருங்கள், குர்ஆன் நிறைய வரலாறுகளை சொல்கிறது. நேரம் போதாமையால் சுருக்கமாக இரண்டு வரலாறை சொல்ல முற்படுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நான் சொல்லவில்லை. வரலாறு நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த வரலாற்றிலே சொல்லப்பட்ட நுட்பமான விஷயங்களை மாத்திரம் சொல்கிறேன், மிக மிக நுட்பமான விஷயங்களை மாத்திரம் எடுத்துச் சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர், கற்பை பறிகொடுக்காத ஒரு வாலிபர், ஒழுக்கத்தை சீர்குலைக்காத ஒரு வாலிபர். அல்லாஹ் கொடுத்த உதவியை பாருங்கள். அல்லாஹ் இந்த வரலாறை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், இதை ஒரு அழகான சரித்திரமாக நாங்கள் சொல்கிறோம், நல்ல கதையாக உங்களுக்கு சொல்கிறோம். அல்லாஹ் கதை சொல்லித் தருகிறான் குர்ஆனிலே, ஒரு வாலிபருடைய கதை. ஒவ்வொரு வாலிபரும் காதை கொடுத்து கேளுங்கள். அந்த வாலிபர் ஒழுக்கமாக இருந்தார், அந்த ஒழுக்கமுள்ள வாலிபருக்கு அல்லாஹ் கொடுத்த உதவியை அல்லாஹ் சொல்ல போகிறான். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் ஒழுக்கமாக இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப வயதை அடைகின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லொழுக்கம் உடையோருக்கு, நல்லொழுக்கமாக நடக்கக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் உதவி கொடுப்போம். சிறு பிராயத்திலே அவர்களுக்கு அறிவை கொடுத்து விடுவோம், அதாவது ஹிக்மத்தை கொடுத்து விடுவோம். நல்லது கெட்டதை அறியக்கூடியது, சமூகத்தை எப்படி முன்னேற்ற வேண்டும், லீடர்ஷிப்பை கொடுத்து விடுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், கண்ணியமானவர்களே, அந்த லீடர்ஷிப், அந்த தலைமைத்துவம், அந்த முகாமைத்துவம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வாலிபத்தில் கொடுத்தான். கண்ணியமானவர்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஞானத்தை பெற்றவர்கள், அந்த அறிவை பெற்றுக் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அரசனுடைய மனைவி, மிஸ்ர் நாட்டுடைய அரசனுடைய மனைவி என்ன செய்கிறார், கதவெல்லாம் மூடிக்கொண்டு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவத்துக்கு அழைக்கிறார். எல்லா கதவுகளும் மூடப்பட்டு அரசருடைய கதவு எப்படி இருக்கும் என்று நான் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். அப்படியான கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுவிலே இருக்கின்றார்கள். கண்ணியமான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், இங்கே இருந்து எங்கேயாவது எனக்கு செல்ல முடியாது, எல்லா பக்கமும் மூடி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர், ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர், அல்லாஹ் உதவி செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான், நாங்கள் கஷ்டப்பட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்த இடத்திலே இருந்து நகர்ந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், கதவுகள் நாலா பக்கத்தில் மூடி இருக்கிறது, எனக்கு எங்குமே செல்ல முடியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து கதவின் பக்கம் நகர்கின்றார்கள், ஓடுகின்றார்கள். ஆனால் அந்த நகர்ந்த அடுத்த கணமே அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த கதவு மூடி கிடந்த கதவுகள் திறப்படுகின்றது. கண்ணியமானவர்களே, அடுத்த கதவு எடுத்து செல்கிறார், அடுத்த கதவும் அப்படியே. இப்படி கதவுகள் எல்லாம் திறப்பட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியிலே வந்து நிற்கிறார். அந்த மனைவி, அரசனுடைய மனைவி சொன்னாள், அரசன் என்ன செய்கிறார், இந்த முன்னால் வந்து மாட்டிக்கொள்கின்ற போது அரசனிடத்திலே இந்த பெண்மணி சொல்கிறார், யூசுப் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபர் என்னை கெடுக்க வந்தார். கண்ணியமானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லை இல்லை என்று சொன்னார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள இல்லை. சில வருடங்கள் ஜெயில் போறார், சில வருடங்கள் சிறைச்சாலை போறார். இந்த இடத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒரு உதவியை பாருங்கள். அந்த இடத்திலே இருந்து அவர் கதவு வரைக்கும் நகர்ந்தார், மூடி இருந்த கதவுதான், அந்த இடத்துக்கு போனார், அல்லாஹ் அந்த கதவை திறக்க செய்தான். நல்லடுக்க முடியவருக்கு அல்லாஹ் கொடுத்த உதவி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கண்ணியமானவர்களே, ஒரு பெருமதியான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா, அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பெண் என்னை அழைப்பதை விட, இந்த அழைத்து இந்த பாவத்திலே மாற்றிக் கொள்வதை விட, என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், எனக்கு இந்த பெண் என்னை அழைக்கிற இந்த பாவத்திலே போய் மாற்றிக் கொள்வதை விட நான் சிறையிலே போய் வாழ்வது எனக்கு ஏற்றம். இந்த பாவம் இன்பம் அல்ல, சிறை இன்பம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்வு இன்பம் அல்ல, சிறை இன்பம். ஒரு பாவத்தை செய்யாமல் சிறையில் இருந்தார்கள். ஒழுக்கமுள்ள ஒரு வாலிபர் இப்படித்தான் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் கொடுத்த நிறைய உதவிகள் எல்லாம் குர்ஆனில் சொல்லுகின்ற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு மன்னரால் சிறைப்பிடிக்கப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறைக்கு போனதுக்கு பின்னால் அந்த சிறைக்குள்ளேயும் இரண்டு வாலிபர்கள் இருக்கின்றார்கள். அந்த இரண்டு வாலிபர்களும் சில காரணங்களுக்காக வேண்டி அவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அது என்ன வார்த்தை தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சிறைக்குள்ளே இருந்தவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அது என்ன வார்த்தை பாருங்கள். அந்த வார்த்தை அவர்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே நுழைகிறார்கள். அந்த சிறைச்சாலைக்கு அவரை போடுகின்ற போது பத்தையான் அங்கே இரண்டு வாலிபர்கள், இரண்டு வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளக்கங்கள் கேட்கக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து ஒரு முஅல்லிமாக பயன்படுத்தினார்கள். இறுதியிலே அந்த சிறைக்குள்ளே இந்த சிறைவாதிகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னா நராக மினல் முஹ்சினீன், உங்களை நல்லொழுக்க முடிய ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். நீங்க தப்பு செய்துவிட்டு ஜெயிலுக்குள்ள வந்த மாதிரி விளங்க இல்லை. கண்ணியமான அல்லாஹ் கொடுத்த உதவியை பாருங்கள். சிறைச்சாலையுக்கே இருக்கக்கூடியவர்கள் இவரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க ஒரு குற்றவாளி மாதிரி விளங்க இல்லை, வீணாகப்படுது உங்களை அடைக்கப்பட்டிருக்கிறது போல என்று அதுக்குள்ள இருந்த இரண்டு வாலிபர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியமானதுக்கு பின்னால் சில காலம் செல்கிறது. சென்றதுக்கு பின்னால் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அரசன் வந்து கேட்கிறான், காலமா பத்து குன்னி செங்களை எல்லாம் பார்த்து அந்த அரசன் கேட்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் அந்த அறையிலே போட்டு அடைத்தார்களே, அந்த சந்தர்ப்பத்திலே யூசுப் என்ற அந்த வாலிபரத்திலே இருந்த விஷயத்தை சொல்லும், என்ன நடந்தது? அந்த பெண்கள் எல்லாரும் சொன்னார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், அவற்றை எந்த தப்பான எண்ணத்தையும் நாங்க பார்க்கல, எந்த கெட்ட குணத்தையும் அவற்றை நாங்க காணல. எல்லா பெண்களும் சில நாட்களுக்கு பின்னால் உண்மையை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய உதவி இதுதான், நல்லொழுக்க முடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உதவி. அங்கே இருந்த எல்லா பெண்களும் பிறகு சொன்னார்கள், இவர் நல்லவர் என்று. சிறைக்குள்ளே சென்றாலும் சிறைவாதிகள் சொன்னார்கள், நீங்கள் உண்மையில அநியாயமாகத்தான் உழுக்க வந்திருக்கிறீர்கள், நீங்கள் நல்லொழுக்க முடியவராக விளங்குகின்றீர்கள். கண்ணியமானவர்களே, இது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் அந்த அரசனுடைய மனைவி காலத்தின் அசீதுல் ஆன், அந்த அரசனுடைய மனைவி அவர்களிடத்தில் கேட்ட போது அவர் சொல்கிறார், உண்மையிலே நான் தான் போய் சென்னேன், யூசுப் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபர் உண்மையாளர், இவர் ஆரம்பத்திலே பேசியது உண்மை, நான் தான் போய் சொல்லிவிட்டேன் என்று அந்த வாலிபரை பற்றி அந்த அரசனுடைய மனைவி என்ன செய்கிறாள்? நல்ல அபிப்பிராயத்தை பல வருடங்களுக்கு பின்னால் சொல்லுகிறார். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் கொடுத்த உதவிகளை பாருங்கள். இந்த உதவிக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், பாவத்திலே போய் தப்பி வந்து விட்டார், அவரை அவர் பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை, அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்தில் நிரூபிக்கின்றார். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், ஒமா உபர்ரியு நஃப்ஸி, நான் நல்ல நஃப்ஸ்னு சொல்லல, நான் என்ன நல்லவன் சொல்லிக் கொள்ள இல்லை, நிச்சயமாக இந்த ஆத்துமாக்கள் பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதுதான், தப்ப கண்டா போறதுதான். ஆனால் அவர் சொல்லுகின்றார்கள், இல்லாமா ரஹிம ரப்பி, ஏல ரப்பு எனக்கு இரக்கம் காட்டி அந்த பாவத்திலிருந்து தடுத்து சிறைக்குள்ள அனுப்பினானே, இந்த அல்லாஹ் தான் பரிசுத்தமானவன், இந்த அல்லாஹ் செஞ்ச வேலை தான் இந்த பாவத்திலிருந்து பாதுகாத்தார் என்று அபதியத்தை அடிமைத்தனத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் யோசிக்கிறார். சுபஹானல்லாஹ், இந்த தன்மை எங்களை எத்தனை வாலிபர்கள் இருக்குது, ஏதாவது ஒன்று செஞ்சு வெற்றி பெற்றுட்டா இது நாங்க செஞ்ச வேலைன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அழகின் சொல்லுகிறான், ஒரு மனிதனுக்கு நேமத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த நேமத்தை அல்லாஹ் என்ன செய்யற சில டைம்ல அந்த நேமத்தை எடுப்பான், நேமத்துக்கு நன்றி செலுத்தாத போது அந்த அடியார்கள் எப்போதும் அந்த நேமத்தை சொல்லணும், அல்லாஹ்விடம் இருந்து வந்த நேமத் அதுக்கு எப்போதும் நன்றி செலுத்த வேண்டும், அதன் அடையாளம் வெளிப்பட வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிலப்பராதி வெளியே வந்து விட்டார், வழக்கு தொடர்ந்தாரா, வழக்கு தொடர்ந்தாரா, அந்த அரசரை கொண்டு பல காலம் ஜெயில வைக்கணும் என்று ஆசைப்பட்டாரா, நான் அனுபவிச்ச அதே வாழ்க்கையை இவரும் அனுபவிக்கணும் என்று ஆசைப்பட்டாரா, இல்லை, நல்ல ஒரு பாடம் புகட்டினார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனை பார்த்து சொல்கின்றார்கள், சரி நான் நல்ல வேண்டி சில வருடங்களுக்கு பின்னால் சரி நீங்க விளங்கி கொண்டீங்களே பரவாயில்லை, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, தேசிய களஞ்சியத்தின் பொறுப்புதாரியாக என்ன ஆக்குங்க, அது பற்றிய அறிவு எனக்கு இருக்குது, அது பற்றிய நுழைய எனக்கு இருக்குது, அதனால அந்த பொறுப்பை தாங்க என்று கேட்டாங்க. அந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு பின்னால அதே அரசனுக்கு கீழே சில காலங்கள் வேலை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், பொறுமை என்ற பாடத்தை இந்த சம்பவத்தினால் படிக்கலாம். ஒழுக்கமுள்ள வாழ்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிறைய உதவிகள், சிறைக்குள்ளே உதவி, அந்த பெண் பின்னால் சொல்கிறான் நான் தான் குற்றவாளி என்று அவளை அவள் தாழ்மைப்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேன்மைப்படுத்துகின்றார். எல்லா பெண்களும் கடைசியிலே உண்மையை சொல்லுகின்றார்கள். அரசன் என்ன செய்கிறான், அழகான ஒரு அமைச்சு போஸ்டை கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, இது ஒழுக்கமுள்ள வாழ்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உதவி. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வரலாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், ஒழுக்கமுள்ள வாலிபர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள இருந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். கவுப்புவாசிகளுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும், பத்துக்கு குறைவான சில வாலிபர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்தில் இருக்கின்ற அநியாயக்காரன் மூலமாக எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, அந்த இடத்தை விட்டு அவர்கள் ஜிஹாது செய்தார்கள், தூர எடுத்துட்டு சென்றார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இது அவள் பித்திய துயிலல் கௌகி பகாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்கு ரஹ்மதௌ வஹையில்லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சில வாலிபர்கள் என்ன செய்தார்கள், புகையிலே போய் ஒளிந்து கொண்டார்கள். புகையிலே போய் ஒளிந்து விட்டு எப்படி துவா கேட்கிறார்கள் தெரியுமா, இறைவா எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை பொழிவாயாக, ரஹ்மத்தை தருவாயாக, உன்னுடைய மார்க்கத்தை விளங்குகின்ற அந்த வழியை இலகுபடுத்தி தருவாயாக என்று அவர்கள் துவா செய்கிறார்கள். அல்லாஹ் உதவியை கொடுக்க போகிறான். கண்ணியமானவர்களே, இதற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அந்த குகைக்குள்ளே சில காலம் இருக்கிறார்கள். சில காலம் இருந்ததுக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியே அல்லாஹ் அவர்களை தூங்க வைக்கிறார். தூங்கினதுக்கு பின்னால் அவர்களே ஒருவர் ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்டார், எவ்வளவு நேரம் அப்பா நீங்க தூங்கினீங்க அந்த குகைக்குள்ள. அதுக்கு ஒருவர் சொல்றார், காலோ லபித்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கி இருப்போம். ஆனா கேள்வி கேட்டவர் பதில் சொன்னவரும் சந்தேகமா இருக்குது. அதுக்கு பின்னால் அவர் சொல்கிறார், காலோ ரப்புக்குமா அலமு பிமா லபித்தும், நீங்க சொல்றதல்ல உண்மை, நாம எவ்வளவு தூங்கினோம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ் வருடக்கணக்கில் தூக்கத்தை கொடுத்தான், ஆனால் அவர்களுக்கு அது அரை நாளாக ஒரு நாளாக விளங்கியது. ஒழுக்கம் உள்ள வாலிபர்கள் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்தீர்களா, பல வருடங்களுடைய தூக்கம் அரணாலை போன்று அல்லாஹ் ஆக்கினான். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெளியே வர வேண்டும், சில நாட்கள் உணவுகள் எடுக்க வெளியே வர வேண்டிய தேவை ஏற்படுகிறது. முனைக்கட்டேவுக்கு பின்னால் வெளியே வருகின்றார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வெளியே வந்ததுக்கு பின்னால் எங்களை மக்கள் பார்த்துருவாங்களோ, எங்களை கொன்றுவாங்களோ, அவங்கள மார்க்கத்தில் எங்களை இணைச்சிருவாங்களோ, நாங்க இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளத்தான் இங்க வந்த, எங்களுக்கு இப்படி அநியாயம் நடந்துருமோ என்று வெளியே பயந்து பயந்து போறார்கள்.
அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் ஒரு உதவியை கொடுக்கிறான்.
இது அம்ரஹும்
அவர்களுக்குள்ளே சில விஷயங்களை சரிச்சிட்டு பேசிக்கோ. இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள்? எந்த குகையிலேயே இவர்களுக்கு வேலை? அவர் எல்லோரும் சேர்ந்து மசூரா பண்ணி போட்டு செய்தார்கள். இந்த இடத்துல ஒரு கோபுரத்தை கட்டி போடுவோம், இந்த வாலிபர்கள் உங்களுடைய மனதில ஞாபகமாக இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால இன்னும் சில மசூராக்களை செய்கிறார்கள். மசூராக்களை செய்யறதுக்கு பின்னால் இவர்களை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிவான், இவர்களுக்கு ஒன்று செய்ய வேணாம், இவர்களுக்கு தேவைப்பட்ட உதவிகளை நாங்க செஞ்சு கொடுப்போம் என்று அந்த ஊர் மக்கள் முன் வருகிறார்கள். கண்ணியமான அதுக்கு
பின்னால இறுதியாக
ஒரு மசூரா செய்து இந்த இடத்துல நாம் ஒரு பள்ளியை கட்டி போடுவோம். இவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்க ஒளிந்து வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு பள்ளியை கட்டி போடுவோம் என்று எல்லோரும் சேர்ந்து மசூரா பண்ணுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இது குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்கமுள்ள வாழ்களாக இருக்க வேண்டும். எந்த அளவென்றால், அதாவது எங்களுடைய வாலிபர்கள் பள்ளிக்கு வருகின்ற போது ஒரு எங்களை அவுரத்துகளை மறைக்கக்கூடிய அழகான ஆடைகளை உடுத்து வர வேண்டும். உங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கின்ற ஆடைகளோடு நாங்கள் வர வேண்டும். உங்களுடைய இந்த வாலிபர் திருக்க வேண்டிய சில முக்கியமான பண்பு, அதையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொடுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாலிபர்கள் எப்போதும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை இலட்சியமாக கொண்டு அல்லாஹ் ரசூலு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அடுத்தது ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்ற வேண்டும். ஹுகூக்குல் இபாத், அடியாளர் செய்ய வேண்டிய உரிமைகளை பேடுதலாக நடக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்விடம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினதை போன்று. அடுத்தது, அழகிய தோற்றமுடையவர்களா வாலிபர் இருக்க வேண்டும். எங்களுக்கு அழகு கிரீமால் அல்ல, எங்களுக்கு அழகு பவுடரால் அல்ல, எங்களுக்கு அழகு அழகான நவீன கருவிகள் மூலமாக அல்ல, அல்லாஹ் எங்களை அழகாகத்தான் படைத்திருக்கிறான். எனவே அழகான தோற்றமுடையவராக ஒரு வாலிபர் இருக்க வேண்டும். இன்னைக்கு சில பகுதிகளில் சில வாலிபரை பார்த்தா கையில சங்கிலி, காலில் சங்கிலி, தலையெல்லாம் ஏதோ ஒரு பகதம் வெட்டி, ஏதோ கிரண்டு கொண்ட வெற்ற டைம்ல கிரண்டு போன மாதிரி அறவாக்கில வந்திருக்கிறாங்க. கண்ணியமா இல்ல, அது டிசைன் சொல்றாங்க. இதெல்லாம் நரகம் கொண்டு போற டிசைன்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இந்த வாலிபர்கள் எப்போதும் அழகிய தோற்றமுடையவராக இருக்க வேண்டும். அடுத்து, நற்குணமுடையவராக மலர்ந்த முகத்துடன் இருக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு முக்கியமான பண்புகள். அடுத்து, தனக்கு தேவையற்றது ஈடுபடக்கூடாது. அடுத்து, பிறர் குறைகளை தேடக்கூடாது. பொழி புறம் கோல் கெட்ட வார்த்தைகளை விட்டு தங்களுடைய நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாவுகளை பாதுகாத்துக் கொள்வது இன்றைய வாலிபரின் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. எந்த அளவென்றால், சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமான மக்களை நரகத்திலே தள்ளக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கும் என்றால் அது உங்களுடைய நாவும் உங்களுடைய அகமும் சொன்னார்கள். இந்த நாக்கு இருக்கிறது 50 கிராம் தான் இந்த நாக்கு, ஆனால் 50 கிலோகிராம் எடையுடைய இந்த உறம்பை கொண்டு நரகிலே தள்ளக்கூடிய பயங்கரமான ஒரு உறுப்பு. எலும்புகள் இல்லை, எல்லா பகுதிக்கும் திரும்பி திரும்பி பேசும். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்துன் நாளில் அல்லாஹ் நெருப்பாலான நாவை ஒரு மனிதருக்கு கொடுப்பார். அவர் யார்? அந்த உலகத்தில் 2 முகத்தோடு நடந்தவர். ஒருவரத்திலே போய் ஒன்றை சொல்லுவார், இன்னொருத்தர் போய் இன்னொன்றை சொல்லுவார். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாவை முக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, பிறர் குறைகளை தேடக்கூடாது. அடுத்து, எப்போதும் நன்மைக்கு வழிகாட்டியாக தீமையை காணுகின்ற இடத்தில் தங்களுடைய சக்திக்கு ஏன்றால் போல் அந்த தீமையை தடுக்க வேண்டும். இப்படித்தான் வாலிபர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நட்பு கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். நட்பு கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் இந்த வாலிபர்கள் எப்போதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தார்கள், யாரை கண்டால் அல்லாஹ்வின் பயம் வருமோ, யாருடைய பேச்சை கேட்டால் உங்களுடைய அறிவு கூடுமோ, யாருடைய இபாதத்தை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை வருமோ, இப்படிப்பட்ட முக்கியமானவர்களை தெரிவு செய்து நண்பர்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்நியவர்களை, இஸ்லாத்தின் விரோதிகளை நண்பர்களாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் சாதாரணமானவர்கள். இஸ்லாத்தின் விரோதிகளை அல்லாஹ் சொல்லுகின்ற போது, உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள். நாங்கள் நல்லதை செய்தால், நாங்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்ந்தால் அவர்கள் கவலைப்படுவார்கள். எங்களுக்கு ஏதாவது கெடுதி நடந்துவிட்டால் அந்த இஸ்லாத்தின் விரோதிகள் சந்தோஷப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாத்தின் விரோதிகளை யாரும் நண்பராக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லா நபிக்கும் கட்டளை எழுகிறான், நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும், அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபியே, நீங்கள் யாரோடு இருக்க வேண்டும், காலை மாலை அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழக்கூடிய மக்களோட தான் நீங்க சேர்ந்திருக்கணும்னு சொல்லி எங்களுடைய நபி ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எப்போது இந்த வாரிசர்கள் சதுவத்துக்கு ஏதாவது ஒரு செய்துவிட்டு தான் மௌத்தாக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறையவே ஹதீஸில் வாழ்வதற்கு இறப்புகளை சொல்லி தந்தார்கள். எனவே அந்த அல்லாஹ்வும் ரசூலும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய வாலிபத்தை கழித்து கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த ஏழு பேருடைய நிழலிலே எங்களுடைய வாலிபர்களும் அல்லாஹ்வுடைய நிலத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான வாலிபமாக எங்களுடைய வாலிப காலத்தை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், வாலிபருடைய பொறுப்புதாரிகள் அந்த பெற்றோர்களுடைய நல்ல வழியிலே அவர்களுக்கு நல்ல இஸ்லாத்தை காட்டிக் கொடுத்துருவாயாக. இஸ்லாத்தின் வழியிலே அந்த வாலிபர்களை பயிற்றுவிக்கக்கூடியவர்கள் அந்த பெற்றார்களுக்கு நீயே பயிற்சியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், அனைவரையும் உனது சுவர்க்கத்துக்குரியவராக தயார்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய விடக்கூடிய மூச்சுகள் அடைய அசையக்கூடிய அசைவுகள் எல்லாவற்றையும் உன்னுடைய சுவர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய மூச்சுகளாக அசைவுகளை ஆக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய துஆக்களை உன் தலைப்பையும் கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன். ஆமீன். வாஹ தவானா அலஹம்துலில்லாஹ்.